கட்டாட்ச சதகத்தில் 42வது ஸ்லோகம். காமாட்சி கார்ஷ்ணியமபி சந்ததமஞ்சனம் ச பிப்ரன் நிசர்கதரளோபிபவத் கட்டாட்சா வைமல்யமன்வஹமனஞ்சனதாஞ்ச பூயா ஸ்தைரியஞ்ச பக்தஹ்ருதயாய கதம் ததாதி. இதோட அர்த்தம் என்னென்னா, காமாட்சி பவத் கட்டாட்சா, உன்னுடைய கட்டாட்சம் கார்ஷ்ணியமபி, கிருஷ்ணம்ங்கிற பதத்துலேருந்து வருது. கிருஷ்ணம்னா கருப்புன்னு நமக்கு தெரியும். காஷ்ணியம் அப்பி, கண்ணு கருப்பாக இருக்குது. சந்ததம் அஞ்சனஞ்ச பிப்ரன், எப்பவும் மையிட்டுருக்கா அம்பாள். நிசர்க தரளோபி, இயல்பாகவே சலித்துண்டே இருக்குது. கண்ணு அப்படியே ஒரு இடத்துல இருக்காது, பார்வை எங்கேயும் அங்கேயும் பார்வை போயிட்டே இருக்கும், அந்த மாதிரி அசைஞ்சுட்டே இருக்குது. பவத் கட்டாட்சா, இப்போ ஏற்பட்டவனுடைய கட்டாட்சம் பக்தஹிருதயாய, பக்தர்களுடைய ஹிருதயத்துக்கு வைமல்யம், விமலம்னா வெள்ளை, கருப்பாக இருக்கிறவனுடைய கண்ணு வெள்ளையை கொடுக்கறது அப்படின்னு. இந்த கார்ஷ்ணியம் வைமல்யம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறது அவ்வளோ அழகு. ஏன்னா கார்ஷ்ணியம்ங்கிறது ஏதோ ஒரு தோஷத்தோடு இருக்குதுன்னு அர்த்தம், வைமல்யம்ங்கிறது அப்பொழுக்கு இல்லாத தூய்மைன்னு அர்த்தம். அது வெள்ளை கருப்புங்கிற அர்த்தத்தை தவிர இப்படி ஒரு சட்டில் மீனிங் இருக்குது. அந்த பதங்களை யூஸ் பண்ணுறார். உன்னுடைய கட்டாட்சம் கருப்பாக இருந்தாலும் தன்னுடைய பக்தர்களுக்கு அப்பழுக்கற்ற தூய்மையை கொடுக்கறது. அனஞ்சன தாஞ்சன், அது மையிட்டு இருந்தாலும் அனஞ்சன தாஞ்சன்னா ஈசிக்காத தன்மையை கொடுக்கறது. ஸ்தைரியஞ்ச பக்தஹயாஜ கதம் ததாதி, ஸ்தைரியம் உறுதியும் கொடுக்கறதே எப்படி அப்படின்னு ஆச்சரியப்படுறார். இதுவும் எனக்கு சுவாமிகளுடைய குணங்கள்லாம் ஞாபகம் வருது. சுவாமிகள் ரொம்ப தூய்மையாக இருப்பார். அவர் ஆச்சாரமாக இருந்து ஃபிசிக்கலாக தூய்மையாக இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, பற்றற்று இருப்பார். பணத்தில் அவருக்கு பற்றற்ற தன்மை தான் எனக்கு தூய்மையாக படும். ஜானகிராம மாமா எனக்கு சொல்லியிருக்கார், ஒரு வாட்டி ஜானகிராமனுடைய கலீக் ஒருத்தர் குரோம்பேட்டில் இருக்கிறவர் எங்காத்துலேயும் வந்து சுந்தரானம் படிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். சுவாமிகள் ஜானகிராம மாமா ரெண்டு பேரும் முந்தினாலே ட்ரெயின் பிடிச்சி அவாத்தில் போய் தங்கிட்டு அன்னைக்கு காத்தால் எழுந்து சுவாமிகள் தன்னுடைய பூஜையெல்லாம் முடித்து அப்புறம் 5 மணி நேரத்தில் சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணி முடித்து அப்புறம் பட்டாபிஷேகம் பிடிச்சி பூஜையெல்லாம் பண்ணி அப்புறம் அவர் கொஞ்சம் பேர் கூப்பிட்ருக்கார், எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் போடுறார். சுவாமிகளுக்கு 5 ரூபா தட்சிணை வச்சு கொடுத்தாராம். அதை சுவாமிகள் கொஞ்சம் கூட எந்த ஒரு மாறுபாடு இல்லாமல் வாங்கிப்பார். வாங்கிட்டு திரும்பி வரும்போது ஜானகிராம மாமா சொன்னால், பஸ் சார்ஜு கூட போகிறாரே இப்படி பண்ணுறாரே அப்படின்னு சொன்னபோது சுவாமிகள் வந்து, நீ எப்படி நினைக்கிற, இனிமேல் இந்த பண விஷயத்தை நீ நினைக்க நினைக்காத, ஏன்னா நமக்கு ஒரு சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுறதுக்கு ஒரு ஹேத்துவாக இருந்தது, அவர் 10 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டார், அந்த புண்ணியம் அவரால் இது குடிக்க முடிஞ்சது கொடுத்தார். இன்றைக்கி நமக்கு இது கிடைக்கணுன்றக்கு கிடச்சது. நம்ம படிக்கிறத ஹனுமார் ரெக்கார்ட் பண்ணிக்கிறார், நான் படித்தேன் நீ கேட்டேன், இதுக்கான புண்ணியம் பகவான் ரெக்கார்ட் பண்ணிப்பார், அது கிடைக்கும்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சுவாமிகள் சொன்னாராம். அத்தனை பட்டுட்டு இருந்தார் சுவாமிகள் பண விஷயத்தில். அப்புறம் அடுத்த வாரம் இன்னொருத்தர் படிக்க சொல்லி, சுந்தராண்டம் படிக்க சொல்லி 500 ரூபா கொடுத்தாலும் அதையும் அதே பாவத்தோடு சுவாமிகள் வாங்கிப்பார். இன்றைக்கி மாருதி இதை கொடுக்குறார் அப்படின்னு வாங்கிப்பார். இது சுவாமியுடைய அந்த தூய்மைக்கு ஈசிக்காத தன்மைக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். எனக்கும் தெரிஞ்ச ஒரு சுவாமிகிட்ட வரக்கூடியவர், அவருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குழந்தை பிறந்தது, கல்யாணம் ஆகி பல வருஷங்கள் கழிச்சு தான் குழந்தை பிறந்தது. அவர் திருப்பூர் பாடுவார், அவர் திருப்பூர் பாடி குழந்தை பிறந்தது அப்படிங்கிறது என் காதில் விழுந்திருக்கு. சுவாமிகள்கிட்ட பேசியிருக்கும்போது ஒரு நாளைக்கு அவள் அப்பா அம்மாலாம் கூட எனக்கு தெரியும், அவள் அப்பா வைதிகர், அவர் எங்கிட்ட பிள்ளைக்கு குழந்தை பிறக்கலன்னு சொல்லிட்டு இருந்தார், சுந்தராணம் படிக்க சொல்லுங்கன்னு சொன்னேன், சுந்தராணம் படித்தார், அப்புறம் குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னார். நான் வந்து இதை எங்கிட்ட சொல்லவே இல்லை யாருமே, நீங்கள் சுந்தராணம் சொல்லி குழந்தை பிறந்தன்னு சொல்ல வேண்டாமா அப்படின்னு நான் சொன்னேன். சுவாமிகள் வந்து இல்லை இல்லை, நீ உனக்கு சுந்தரானம் பிடிக்கிறது இல்லை, பக்தி வரணுங்கிறதுக்காக நான் இதை சொன்னேன். தவிர எனக்கு அவள்கிட்ட ஒரு தாங்கலும் கிடையாது. அவள் அப்பாவே சொல்லியிருப்பார், எதர்ச்சியாக நான் சொன்னேன், அவர் படித்தார் குழந்தை பிறந்தது. அதனால் நம்ம சொல்கிறதுக்கும் அவளுக்கு படிக்கணும்னு தோணும், அந்த படித்ததுக்கும் அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கும், அது ஈஸ்வர சித்தம். இதில் எனக்கு ஒன்றும் நான் கிரெடிட் எடுத்துக்கவும் விரும்பலை, அவர் எனக்கு கிரெடிட் கொடுக்கலங்கிற தாங்கலும் கிடையாது, எனக்கு அவர் மேலே ரொம்ப பிரியம் உண்டு அப்படின்னு சொன்னார். அந்த ஈசிக்காத தன்மை. நம்ம வந்து ஒரு சாப்பாடு ஒருத்தர் போட்டால் கூட நம்ம அவள்கிட்ட ரொம்ப திருப்தி அப்படிங்கிறத தெரிவிப்போம். அந்த திருப்தியை தெரிவிக்கிறதுல கூட அடுத்த வாட்டி நம்ம இந்த மாதிரி சாப்பாடு கிடச்சா சந்தோஷம் அப்படிங்கிற மெசேஜ் கொடுத்துட்றோம். அந்த அளவுக்கு கூட சுவாமிகள் வந்து எக்ஸைட் ஆக மாட்டார். ஏன்னா அவளுக்கு அடுத்த வாட்டி அந்த மாதிரி சாப்பாடு போட முடியுமாங்கிறது தெரியாது. ஆனால் கூப்பிட்டு சுந்தரானம் படிக்க சொல்லணுங்கிற எண்ணம் இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதனால் அவர் அந்த பண விஷயத்துலேயோ தனக்கு கொடுக்குற கௌரவ விஷயத்துலேயோ தனக்கு கிடைச்ச புகழ்லையோ கொஞ்சம் கூட எக்ஸைட் ஆக மாட்டார். நிந்தையோ ஸ்துதியோ அவர் பாதிக்கவே செய்யாது. அந்த மாதிரி ஒரு ஈசிக்காத தன்மை. நம்மள்கிட்ட இத்தனை வருஷம் பழகுவார், அப்படி அன்கண்டிஷ்னல் லவ்னு சொல்லி அவ்வளோ கட்டற்ற அன்பு பொழிவார். ஆனால் அவருக்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஏதாவது பண்ணோன்னு எதிர்பார்க்கவே மாட்டார். பணத்துலேயோ நம்ம திரும்பி அவர்கிட்ட அன்பு காமிக்கணுமோன்னு. அதே நேரத்தில் கொஞ்சம் அந்த பஜனத்தில் ஒரு ஆர்வம் காமிச்சா சந்தோஷப்படுவார், என்கரேஜ் பண்ணுவார். அது என்ன, அது நமக்கு ஜென்ம லாபமாக இருக்குங்கிறதுக்காக தான் தவிர, அதில் கூட அவருக்கு ஒரு பற்றுனால கிடையாது. ஸ்தைரியஞ்ச பக்த ஹிருதயாய கதந்ததாத்தி. அந்த ஸ்தைரியங்கிறதுக்கு ஒன்று சொல்கிறேன், சுவாமிகளுக்கு பண கஷ்டம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லி விசாகப்பட்டினத்தில் ஒருத்தர் கூப்பிட்டு அவாத்த 48 நாள் தினம் சுந்தரானந்தம் படித்து அவர் ஒரு கோவில் மாதிரி கட்டியிருந்தார், ஹனுமாரோட கோவில். அதில் தினம் 48 நாள் தினம் சுந்தரானந்தம் முழுக்க பாராயணம் பண்ணி அவருக்கு ரொம்ப திருப்தி. அவரும் விஸ்வநாதரும் விஜயாரும் எல்லாரும் சேர்ந்து சுவாமிகளுக்கு பண கஷ்டம் இருக்குது, அதை போக்கணும் அப்படின்னு மாருதி ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபார்ம் பண்ணி டீடெல்லாம் ரெடி பண்ணி சுவாமிகிட்ட சொல்கிறா. சுவாமி சொன்னாராம், ஐ ட்ரஸ்ட் மாருதி, ட்ரஸ்ட் வேண்டாம் அப்படின்னு. அந்த அளவுக்கு சுவாமிகள் வந்து, இது ஒரு நாள் என்ன கிடையாது, 1950 1986 வரைக்கும் பண கஷ்டத்தில் இருந்தார். சபா செக்ரட்டரி ஒருத்தர் லெட்டர் போட்டிருந்தாராம், இவர் என்னென்ன பிரச்சனைகள் பண்ணுவார், எங்கெங்கே பண்ணியிருக்கார், அவளோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ரெஃபரன்சஸ்லாம் கொடுங்க ஒன்று. சுவாமிகள் வந்து, இதுக்கு நீ பதில் போடாதே, ஏன்னா இந்த காலத்தில் வேலைக்கு அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ரெசியூமே அதில் வந்து டெஸ்டிமோனியல் அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் மாதிரி கிடையாது. பாகவத பிரவச்சனம் ராமாயண பிரவச்சனங்கிறது எல்லா புராணங்களையும் அந்த சூத்த பௌராணிகர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி எங்களுக்கு தகுதி இருந்தால் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டதாக தான் வருது, தவிர உங்களோட தகுதி என்னன்னு கேட்டதாக வரல. அதனால் இப்படி அதை அப்ரோச் பண்ணக்கூடாது, அவளுக்கு தெரியல நம்ம விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இப்படி சுவாமிகள் நிறைய கண்டிஷன்ஸ் வச்சுட்டதுனால பிரவச்சனத்துக்கு நடுவில் தட்டை கொண்டு போகாதங்க. பிரவச்சனத்துக்கு கடைசியில் இந்த தட்டில் எதா போடலான்னு சொல்லி ஒரு தட்டை சுவாமிகிட்ட வைங்கோ, முடிஞ்சவா வந்து போட்டு போட்டோம். ஏன்னா பணம் கையில் கொண்டு வரலன்னா அவள் முன்னாடி தட்டை நீட்டினா அவள் எம்பராஸ் ஆகிடுவா, இப்படிலாம் நிறைய கண்டிஷன் வச்சுவா. அதனால் சபாக்கள்லாம் அவரை கூப்பிட்றத விட்டுட்டான். அவரும் ரொம்ப சந்தோஷம்னு தண்ணி தனியாக ஆற்றுல கூப்பிட்டு படிக்கிற வாழ்க்கை படிச்சுட்டு இருந்தார். அப்புறம் தானே தன் ஆற்றுலேயே உட்காந்து படிச்சுட்டு இருந்தார். அப்படி ஒரு ஸ்தைரியம், அப்பேற்பட்ட ஸ்தைரியமும் அந்த தூய்மையும் அந்த ஈசிக்கா தன்மையும் எங்கேருந்து வந்ததுன்னா காமாட்சியுடைய கட்டாட்சம் கிடச்சதுனால அவருக்கு இருந்தது. காமாட்சி கார்ஷ்ணியம் அப்படி சந்ததமஞ்சனம் சா பிப்ரன் நிசர்கதரளோபி பவத் கட்டாட்சா வைமல்யமன்வகம் அனஞ்சன தாஞ்ச பூயா ஸ்தைரியஞ்ச பக்த ஹிருதயாய கதம் ததாதி. நமக்கும் அந்த மாதிரி தூய்மையும் ஈஷிக்காத தன்மையும் உறுதியான பக்தியும் வரணும்னு வேண்டிப்போம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா.